ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் அபரோக்ஷ அனுபூதி. இப்போ கடந்த வகுப்புகளில் இந்த அபரோக்ஷ அனுபூதி வகுப்பிலே 86 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 87வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். இப்போ பகவான் ஆதிசங்கரர் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விதமான உதாரணங்களை நமக்கு முன்னிறுத்தி இந்த சரீர தர்மத்தை, இந்த உடலை வந்து ஆன்மாவாக பாவித்துக் கொள்கின்றார்கள், அப்படிப்பட்டவர்கள் அஜ்ஞானிகளாக இருக்கின்றார்கள் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே வந்தார். அப்ப இந்த 87ல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். ஏவம் ஆத்மன்ய வித்யாதோ தேகாத்யாசோஹி ஜாயத்தே ச ஏவாத்ம பரிஞானால்ய லீயத்தே ச பராத்மணி. அதாவது, இதுவரை நாம் பார்த்த பல்வேறு உதாரணங்களின் மூலமாக அறியாமையின் காரணமாக ஆத்மாவினிடத்திலே தேகத்தை தவறாக ஏற்றி வைத்துக் கொண்டுள்ளோம், அது நம்முடைய அறியாமை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை பிரம்மனிடத்திலே நம்ம ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது, இந்த பிரபஞ்சத்தை பிரம்மனிடத்திலே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா எப்படி புரிஞ்சிருக்கணும்? இப்ப மனம்தான் அறிவின் மீது ஏறி வைத்து எல்லாவற்றையும் அறிகிறது, அந்த அடிப்படையில புரிந்துக்கொள்ளணும். அப்ப இந்த அத்தியாசமானது ஆத்மாவை பற்றிய முழுமையான அறிவை அடையும் போது மறைந்து விடுகிறது. அந்த பரபிரம்மத்திலே அந்த மனமானது லயமடைந்து விடுகிறது அப்படின்னு இந்த 87வது ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறார். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார் 87வது ஸ்லோகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க மனம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினால்தான் அது மனமாக பரிணமித்து பல்வேறு விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப நம்ம அஜ்ஞானத்தினால புற விஷயங்களை நிறைய ஏற்றி வைத்துக் கொண்டு அவைகள் எல்லாம் இருப்பதாக உண்மையாக பாவித்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் நமக்கு இந்த உலகம் தெரியும். இப்ப இந்த உலகம் எப்படி உண்மையா நமக்கு தெரியுது அப்படின்னா, மனம் கற்பித்துக் கொண்ட கற்பிதங்கள்னால, கற்பனைகள்னால இதெல்லாம் உண்மையாக இருப்பது போல நமக்கு தோன்றுகின்றது. அது மனம் அவ்வாறு பரிணமித்திருக்கிறது, அது அறிவின் அதிஷ்டானத்திலே பரிணமித்திருக்கிறது. அது எப்படி பரிணமித்திருக்குதுங்கிறதுக்கு ஓமானம் ஏற்கனவே சொல்லிட்டாரு, கயிற்றின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பை போல. இப்போ கயிறு மட்டும்தான் இருக்குது, ஆனா அந்த கயிற்றை வந்து பாம்பாக கற்பிதம் பண்ணிக்கிட்டது யாருடைய குற்றம்? நம்முடைய மனதின் குற்றம். ஏன்னா மனம் வந்து அந்த பாம்பு படுத்திருக்குது, பாம்பு சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்குது, தலை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம். அப்போ அந்த கற்பனையினால நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல பாம்பு இருக்குன்ட்டு பயந்துக்கிட்டு போக மாட்டேங்கிறோம். அது மாதிரி இங்க இந்த உலகமாக பார்க்கின்ற வரைக்கும் அந்த பரமன் தெரிய மாட்டான். அப்ப இந்த உலகம் எப்ப மறையும்னா, பரமன் தெரியும் போது உலகம் மறைஞ்சிடும், கயிறு தெரியும் போது பாம்பு மறைஞ்சிடும், பாம்பு தெரியற வரைக்கும் கயிறு தெரியாது. அப்ப இந்த ஓமானத்தை நம்ம இங்க நல்லா ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா இப்ப கயிறா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாம்பு பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, ஆனா பாம்பை பார்த்துட்டீங்கன்னா கயிறு தெரியாம மறைஞ்சு போய் பாம்பு மட்டும்தான் இருக்குன்னு பதறிட்டு உட்காந்துருப்போம். அப்ப இந்த புரிதல் நமக்கு எப்ப வரும்னா, இந்த உலகத்தை விட்டு அந்த உணர்வை, அந்த அறிவை, அந்த பரமனை பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த புரிதல் வரும்போது மட்டும்தான் நமக்கு இந்த அத்தியாசமானதுன்னா, அத்தியாசம்னா நம்ம புரியாம ஏற்றி வைத்து கொண்ட அஜ்ஞானம், அதை நம்ம நீக்கிக் கொள்ளணும். அது வந்து கயிற்று மீது பாம்பை எப்படி தவறாக ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதுதான் அத்தியாசம்னு சொல்றோம். இது வேதாந்த பாடத்துல ஏற்கனவே இது அத்தியாசம் அபவாதம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம எடுத்திருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இந்த அத்தியாசமானது ஆத்மாவை பற்றிய முழுமையான அறிவை அடையும் போது மட்டும்தான் மறைந்து விடுகிறது அப்படிங்கிறாரு. அப்ப பாம்புங்கிறது எப்ப இல்லாம போகும்னா, கயிற்றை பற்றி அறிவை அடையும் போதுதான், ஓ அது கயிறு தான், பாம்பு இல்லை அப்படின்ட்டு பாம்பு மறைந்து போய் கயிறு தெரிவது போல, இங்கு இந்த பிரபஞ்சம் எப்போ மறையும்னா, பரமன் தெரியும் போது பிரபஞ்சம் மறைஞ்சிடும். அப்ப இங்க பரமன்கிறது எப்படின்னா, இருப்பதெல்லாம் இறைவன் தான், இங்க இறைவனுக்கு வேறாக எதுவுமே கிடையாது, ஏன்னா எல்லாம் அவனாகவே இருக்கிறான். அப்ப அவனிடத்திலிருந்து எதையும் நம்ம பிரிக்க முடியாது. அப்படி புரிந்து கொண்டால் இந்த மனமானது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுகிறது. நான் அப்படிங்கிற தன்னுடைய அகங்காரத்தை இந்த மனசு இழந்து விட்ட மறு வினாடி அது அந்த தூய அறிவாக பிரகாசிக்க தொடங்குகிறதுங்கிறது தான் இங்க விஷயமே. அப்ப அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா அதுதான் இங்க சொல்றாரு, அந்த பரபிரம்மனிடத்திலே லயமடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. எது? மனசு லயமாகி விடுகிறது, அவ்வளவுதான். அது இரண்டரை கலந்து விடுகிறது, இறைவனோட இரண்டரை கலந்து விடுகிறது. அப்ப நீங்க இறைவனோட இரண்டரை கலத்தல் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? உடனே அதுக்கும் மைண்டு வந்து எப்படின்னா உடல் அளவுல கற்பனை பண்ணிக்கும். இறைவன் சிவபெருமான் அப்படியே நேரில் வர்ற மாதிரியும் இந்த பக்தன் ஓடி போய் அவரை கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து நம்பக்கூடாது. அதெல்லாம் ஒரு ஓமானம். இங்க உணர்வு, இரண்டு உணர்வுகளும் ஒன்றாகி விடுகின்ற நிலை. அந்த அறிவும் இங்க மனமும் தனித்தனியாக இல்லை, ஒரே அறிவு மட்டும்தான் இருக்குது. அது அறிவோட இந்த மனம் வந்து கரைஞ்சிடுச்சுன்னா அங்க அறிவு மட்டும்தான் இருக்கும், மனம் இருக்காது. இதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய ஓமானங்களும் கொடுத்துருக்குறோம். இப்ப கடல்ல இருந்து தான் உப்பு தண்ணி வெளியே எடுக்கிறோம், உப்பு எடுக்கிறோம். அப்ப அந்த உப்பு எடுத்த பிறகு தனியா உப்பு நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துறோம். ஆனா அதே உப்பை திருப்பி கொண்டு போய் கடல்ல போட்டீங்கன்னா அந்த கடல் நீரோடவே அந்த உப்பு கரைஞ்சி போயிடும், அப்புறம் அந்த உப்பு கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி அந்த தூய அறிவினிடமிருந்து தான் மனம் வெளிப்பட்டது. அந்த மனதை வைத்துக்கொண்டு விவகாரங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த விவகாரங்கள் வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, விவரத்தமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம உண்மையா இந்த மனதை எங்க கொண்டு போய் நிறுத்தணும், அந்த அறிவிடத்திலேயே மூலத்திடத்திலேயே ஒப்படைச்சிடணும். எங்கிருந்து வந்ததோ அங்கேயே கொண்டு போய் போட்டோம்னா அது அங்கேயே கரைஞ்சி போயிடும், அதுதான் லயமாகிறதுன்னு சொல்றது. மீண்டும் அதோடு லயமாகக்கூடிய விஷயமாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த பரமனிடத்திலே எப்படி இந்த உலகம் கரைந்து விடுகிறதோ, இந்த மனம் கரைந்து விடுகிறதோ, அது போல நாம் இங்கு கரைந்து போக வேண்டும் என்பதுதான் இந்த 87வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 88ல், சர்வமாத்மதையா நாத்தம் ஜகத் ஸ்தாவர ஜங்கமம் அபாவாத் சர்வ பாவானாம் தேகதா சாத்மனகா குதகா. இந்த அசைகின்றதும் அசையாததாகவும் உள்ள அகில பிரபஞ்சமும் ஆத்மாவாக மித்யாவாக அறியப்பட்டு விட்டது. எல்லா பொருட்களும் இல்லாததாகிவிட்ட காரணத்தினாலே இந்த உடலுக்கு ஆத்மா என்ற தன்மை எப்படி இருக்க முடியும்? அச்சேதானமான தேகம் ஆத்மாவல்ல என்றும் சேதனமான ஆத்மா ஒன்று மட்டுமே இருக்கின்றது என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதாக இந்த 88வது ஸ்லோகத்திலே ஒரு தெளிவை கொண்டு வர்றார் நமக்கு. அதாவது இப்போ இந்த உலகத்துல நம்ம பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம், அசையும் அசையா பொருட்களை பார்க்குறோம். கல் மண் போன்றவைகள்லாம் அசைவற்று கிடக்கிறது. அசையக்கூடியவைகள் அப்படின்னு பார்த்தா எத்தனையோ ஜீவராசிகள் இங்கே அசைந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்குது. அப்போ இங்கே அசையும் அசையாமல் உள்ள இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து விசாரம் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா இதை அறிபவன் ஒருத்தர் இருக்கிறான், அறியப்படும் பொருள் ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த அறியப்படுபவன் அறியப்படும் பொருள் அப்படிங்கிறதுக்கு அதிஷ்டானமாக அறிவு இருக்கிறது. அப்போ இங்கே நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் இங்கே மனமானது இந்த உலகத்தை அறியுது. ஆனால் இந்த உலகத்தை எப்படி அறியுதுன்னா தனக்கு வேறாக அறிகிறது. அந்த இடத்துல தான் இங்கே நம்ம புரிய வைக்கணும் மனசுக்கு, இது உனக்கு வேறாக இல்லை, நீயும் அது ஒன்று தான். ஏன்னா உன்னால தான் அது கற்பிக்கப்பட்டது. ஏன்னா இங்கே ஒவ்வொரு விஷயமும் நீ ஏற்றி வைத்து கொண்டு அதையே நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். அப்போ அது நீ இருப்பதனால்தான் அது இருக்கிறது, நீ இல்லாவிட்டால் அது இல்லை என்பதாக நமக்கு அது புரிய வைக்கும் போது தான் அப்போ நமக்கு அந்த ஆழமான உண்மை நமக்கு வெளியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ இதுக்கு நான் ஏற்கனவே ஓமானங்கள்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த உலகத்தை எப்படி அறிகிறேன், மனதின் வாயிலாக அறிகிறேன். அப்போ இந்த மனதில் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்கனவே ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறேன். எப்படி ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்றேன்? உதாரணத்துக்கு இது பேனா, இது பென்சில் அப்படிங்கிற விஷயம் நிறைய எனக்கு உள்ள கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கொடுத்தால் தான் இந்த கடவுள் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் வெளியிருந்து எனக்கு என்னென்ன திணிச்சாங்களோ அத்தனையும் என்னுடைய மனதுக்குள்ளே போய் பதிவாகி இருக்குது. அந்த பதிவின் அடிப்படையில் நான் இந்த உலகத்தை விரிக்கிறேன். அப்படி விரியும் போது எனக்கு இந்த பிரம்மாண்ட உலகம் தெரியுது. ஆனால் இத்தனையும் நான் மனம் ஏற்றி வைத்து கொண்ட அடிப்படையில் தான் இந்த உலகத்தை பார்க்குறேன். ஆனால் நான் சிறிய குழந்தையாக இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அப்போ நான் ஒரு கை குழந்தையாக இருக்கும்போது எனக்கு எந்த புற விஷயங்களும் உள்ளே கொடுக்கப்படலை. அப்போ நான் வந்து இந்த உலகத்தை உண்மையில் எப்படி இருக்கும்னு கூட தெரியாம தான் இருந்தேன். அப்போ அந்த நிலையிலிருந்து நான் எவ்வாறு மாறுபட்டு இருக்கின்றேன் அப்படின்னா ஏராளமான எண்ணங்களை உள்ளடக்கியவனாக ஏற்றி வைத்து கொண்டவனாக நான் இருக்கிறேன். அப்படி ஏற்றி வைத்து கொண்டு நான் இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வேறாக இல்லை. ஏன்னா நானே அதை ஏற்றி வைத்து கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதனால தான் நான் இதை பேனான்னு சொல்ல முடியுது, இதை பென்சில்னு சொல்ல முடியுது, அதை சைக்கிள்னு சொல்ல முடியுது, அதை கார்னு சொல்ல முடியுது. ஏன்னா எல்லாம் எனக்கு சொல்லி வச்சிருக்காங்க, எல்லாம் உள்ளே போய் பதிவாயிருக்கு. அதுவே சின்ன குழந்தையில நமக்கு எதுவுமே தெரியாததுனால நமக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும்னா ஒரு வெற்று பார்வை தான். ஏதோ அசையக்கூடிய விஷயத்தை பார்ப்போம், அசையாத விஷயங்களை பார்ப்போம். ஆனால் அந்த அசையும் அசையா பொருட்களில் இது இன்னது என்று நமக்கு தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் எதுவும் ஏற்றி வைக்காத ஒரு பருவம் அந்த குழந்தை பருவம். அப்ப அந்த நிலையில நான் என்னை மட்டுமே தெரிந்து கொண்டிருப்பேனே தவிர எனக்கு வேறாக இந்த உலகம் இருப்பதை நான் தெரியாமல் தான் இருந்திருக்கிறேன். அப்ப அதை தெரிந்து கொண்டதுனால இப்ப அதை நான் வந்து என்னிலிருந்து தனித்துவப்படுத்தி கொண்டு என்னிலிருந்து வேறுபடுத்தி கொண்டு பார்ப்பதனால தான் பிரச்சனை. அப்ப இந்த முதிர்ச்சிங்கிறது எங்க போய் முடியணும்? குழந்தை பருவத்துல அறிய முடியாமல் இருந்த முதுமை பருவத்துல அனைத்தையும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறேன். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அங்கேயும் என்னை நான் தெரிந்து கொள்ள முடியாது, இங்கும் என்னை நான் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, அங்க குழந்தை பருவத்துல எனக்கு எதுவுமே தெரியல, அதனால நான் சும்மா இருக்கிறேன், ஒன்றுமற்ற ஒரு நிலையில இருக்கிறேன். ஆனா இங்க நான் வயதான பருவத்துல எல்லாவற்றையும் பார்க்கிறேன், நாம ரூபங்களை சூட்டி மகிழ்கிறேன். ஆனா இதனால என்ன நான் அடைஞ்சிட்டேன்னா, புரிதல் இல்லை, இந்த உண்மையை, இந்த உலகத்தை உண்மையாக பார்க்கிறேன். அப்ப இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் மாறுபட்டு சிந்தனை பண்ணணுங்கிறது இங்க சாஸ்திரம் சொல்லி, இப்ப நீ பார்க்கின்ற இந்த அசையும் அசையாததாக உள்ள இந்த அகில பிரபஞ்சமும் நீ தவறாக ஆத்மாவாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாய், அது நீ அல்ல. ஏனென்றால் அது ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே தெரிந்து கொண்டிருக்கின்றது, அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே மனம் இவ்வாறு ஏற்றி வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது மனதின் கற்பிதம். அப்ப உண்மையா இங்க எது இருக்கிறது? ஆத்மா மட்டும்தான் சத்தியமாக இருக்கின்றது. அப்போ இந்த ஜகத் எப்படி இருக்கிறது? மித்யாவாக அறியப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல 88வது ஸ்லோகத்துல. இந்த உலகம் மித்யாவாக அறியப்பட்டு விட்டது, எல்லா பொருட்களும் இல்லாததாகிவிட்ட காரணத்தினாலே. அப்ப மித்யாவாக மாறிடுச்சுன்னா என்ன, இங்க வந்து போகின்ற பொருட்கள், அப்ப அந்த பொருட்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. அப்ப அதுவா இங்க சத்தியம்? அது சத்தியம் அல்ல. அப்ப என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் இருப்பது எதுவோ அதுவே சத்தியம், அதுதான் ஆன்மா, அதுதான் அறிவு. அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அப்போ அச்சேதனமான, அச்சேதனம்னா இந்த ஆன்மாவிற்கு எதிராக வந்து போகின்ற இந்த உடல் நான் அல்ல, இந்த உடல் நான் அல்ல அப்படின்னா இந்த உடல் ஆத்மாவல்ல என்றும், சேத்தனமான ஆத்மா ஒன்று மட்டுமே இருக்கிறது என்றும் இங்க புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த 88வது ஸ்லோகத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்ப அந்த தெளிவுக்கு நம்ம இங்க வந்துடணும். ஏன்னா இந்த பாடத்திட்டத்தை நம்ம இது வரைக்கும் படிச்சுக்கிட்டே வந்ததுல ஒரு நல்ல தெளிவுக்கு வந்துடணும். இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? தூய அறிவாக இருக்கிறான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இறைவன் உடனே திருப்பி ஏதோ உடல் ரீதியா கற்பனை பண்ணிக்க கூடாது. சிவபெருமான் மாதிரி ஜடாமுடி வச்சுக்கிட்டு வருவாரு, அல்லது விஷ்ணு மாதிரி சங்கு சக்கரதாரியா வருவாரு அப்படிங்கிற திருப்பி அந்த உடல் பற்று மேல போய் அபிமானத்தை காட்டாம அந்த இறைவனை வந்து நிர்குணஸ்வரூபமாக பார்க்கணும். நிர்குணஸ்வரூபமாக பார்த்தீங்கன்னா அதற்கு உருவம் இல்லை. அப்ப அந்த உருவம் இல்லாத தன்மையை தான் இங்க அறிவுன்னு சொல்றோம், ஆன்மான்னு சொல்றோம். அப்ப அந்த நிலையில நம்ம இறைவனை பார்த்துட்டோம்னா, இங்க உடலாக தெரிவது, காட்சியாக படுவது எல்லாம் மனம்தான். மனம்தான் அந்த அதிஷ்டானத்துல பிரதிபிம்பிக்குது, இப்படி இப்படி காட்சி ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா இங்க இந்த உலகமானது மித்தியா, அந்த உணர்வு ஆத்மாவாகியது சத்தியம் என்பது புரிந்துவிடும். அப்ப இந்த உலகமானது மித்தியான்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய நான் மித்தியாதான். ஏன்னா நானுங்கிற தனித்துவமான இந்த உடல் மீது அபிமானம், நானுங்கிற என்னை பற்றி நான் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற எண்ணங்களாகிய மனதின் தொகுப்பு, இதெல்லாம் வந்து மித்தியாதான். ஏன்னா இதெல்லாம் வந்து போகின்ற விஷயங்கள் தான். ஆனா இந்த மனதிற்கும் உடலுக்கும் ஆதாரமாக அந்த அறிவு இருக்கின்றது, அதுவே சத்தியம் என்று அறியதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்தது 89ல், ஆத்மானம் சததம் ஜானன் காலம் நய மகாமதே பிராரப்த மகிலம் புஞ்சன்னோத் வேகம் கர்த்து மர்ஹசி. ஆத்மாவான உன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு காலத்தை கழித்து கொண்டு வாழ்வாயாக. பெரிய அறிவாளியே, அறிவொளியுடன் இருக்கின்றவனே, முழுமையாக பிராரப்த காலத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போது வருகின்ற கஷ்டங்களை நினைத்து துயரப்படாதே, அவைகளை பொருட்படுத்தாமல் அனுபவித்துக் கொண்டிரு அப்படின்னு சொல்றார். இங்க வந்து நம்மள இப்போ பகவான் ஆதிசங்கர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த 87வது ஸ்லோகத்திலிருந்து இந்த பாடத்தை பற்றி ஒரு புரிதல் நம்ம இடத்துல வந்து விட்டது என்பதாக பேசுகிறார். இப்ப இதுவரைக்கும் அவர் சொல்லிட்டு வந்ததெல்லாம் புரிதலை கொடுப்பதற்காக பேசிக்கிட்டே வந்தார். இப்ப 87வது ஸ்லோகத்திலிருந்து இதுவரைக்கும் கேட்ட ஆத்ம சாதகர்கள், இந்த ஆன்மஞான பாடங்களை படிக்க வந்த மாணவர்கள், இந்த அவரோட்ச அனுபூதியை புரிந்து கொள்ள வந்த முமுட்சுக்கள் ஒரு தெளிவை அடைந்திருப்பார்கள். ஆகவே அவர்கள் அந்த தெளிவின் அடிப்படையில இங்கு எல்லாவற்றையும் மித்யாவாக பார்க்கின்றார்கள், தன்னை ஆன்மாவாக பார்க்கின்றார்கள். அப்ப அந்த ஆன்மா மட்டுமே சத்தியம் என்று புரிந்து கொள்ளப்பட்டது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார். அதே மாதிரி அந்த சேத்திரமான ஆத்மா ஒன்று மட்டும் தான் இருக்கின்றது, அதன் அதிஷ்டானத்திலே தோன்றி கொண்டிருக்கின்ற இந்த உலகமானது தோன்றி மறையக்கூடிய மித்யா என்பதாகவும் நாம் புரிந்து கொண்டோம் என்பதாகவே கடந்த 88வது ஸ்லோகத்துல சொல்லிட்டார். இப்ப 89ல அதை தான் சொல்றார், ஆத்மாவான உன்னுடைய உண்மையான சுரூபத்தை நீ உணர்ந்து கொண்டு விட்டாயானால் நீ சும்மா இந்த காலத்தை கழித்து கொண்டு வாழ்ந்து விடுவாயாக அப்படிங்கிறார். ஏன்னா அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா இங்க வந்து தூய அறிவு ஆன்மான்னு தன்னை தெரிந்து கொண்ட பிறகு இங்கே அசைவற்ற அந்த அசங்கனாக ஆன்மாவாக இருக்கின்ற நான் வந்து இங்க என்ன செயலாற்றுவதற்கு இருக்கிறது? இங்க ஒரு செயலும் இல்லை. ஏனென்றால் இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய மித்தியாவான விஷயங்களாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மித்தியாவான விஷயங்கள்ல இந்த விவகாரங்கள்ல போய் நம்ம பூந்து கொண்டிருக்கிறதுனால என்ன மாற்றத்தை நம்ம செய்து விட முடியும்? ஒரு மாற்றத்தையும் இங்கு செய்து விட முடியாது. ஏன்னா மாற்றத்தை செய்கிறேன் என்று நினைப்பதே மனதினுடைய அகங்காரம் மமகாரம் தான், நான் எனது என்ற அபிமானம் தான் இங்கு வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நான் அந்த பயிற்சி பண்ண போறேன், நான் இந்த பாடத்தை படித்து முன்னேற போறேன், அவனை திருத்த போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாம் மைண்டினுடைய பிளே. அப்ப இங்க மைண்ட் வந்து இந்த விஷயத்தை உள்வாங்கி கொண்டா அந்த மைண்டே இல்லாம போயிடுது. ஏன்னா மைண்ட் என்ன ஆகுது, தன்னுடைய தனித்துவத்தை இழந்து அந்த தூய அறிவாக மாறி விடுகின்றது. அங்க மனம் என்ற ஒன்று கிடையாது, ஆன்மா மட்டுமே சத்தியமாக இருப்பதனால அது தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்பி விடுகிறது, தன்னுடைய மூலத்துக்கு திரும்பி விடுகிறது. அந்த நிலையிலே அது எப்படி இருக்கிறது? அறிவாளியாக இருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்றாரு, பெரிய அறிவாளியே அறிவொளியுடன் இருக்கின்றவனே, முழுமையாக பிராரப்த காலத்தை அப்படி அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போது வருகின்ற கஷ்டங்களை நினைத்து துயரமும் பட வேண்டிய அவசியம் இல்லாமல் அவைகளை பொருட்படுத்தாமல் அனுபவித்துக் கொண்டிரு அப்படிங்கிறார். ஏன்னா இங்க வந்து அந்த கஷ்டம் அப்படிங்கிறது மனசுக்கும் உடலுக்கும் தானே தவிர ஆன்மாவிற்கு ஒன்றும் இல்லை. எப்ப நாம் அந்த தூய அறிவாக மாறிவிட்டோமோ அப்ப இந்த உலகத்தை வெற்று பார்வையா பார்க்கறதும் ஒரு சாட்சி பாவனையில் நம்ம மாறிட்டு இந்த உலகத்தை கவனிக்கும் போது இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அல்லல் படுவதையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் எத்தனையோ ஜீவராசிகள் சந்தோஷமாக மாட மாளிகைகள்ல கூட கோபுரங்கள்ல சந்தோஷமா வாழ்வதையும் பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து அதனுடைய ஏற்றத்தாழ்வுகளை நம்ம வந்து எடை போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா அது அதனுடைய வாழ்க்கை அது வாழுது வாழட்டும். ஏன்னா மனம் போல் வாழ்க்கையா இருக்கிறதுனால அதனுடைய மனதிற்கு தகுந்த மாதிரி அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழட்டும்னு அப்படி வேடிக்கை மட்டும்தான் பார்ப்போமே தவிர அதுல எந்த மாற்றத்தையும் நம்ம உட்படுத்த வேண்டிய அவசியம் அங்கு அவசியமற்றது. ஏன்னா நாம இங்க எப்படி அந்த இடத்துல புரிதலோடு இருப்போம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாகவும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாகவும் நம்ம மாறி இருப்போம். ஏன்னா நம்ம அந்த தூய அறிவு நிலைக்கு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலைப்பாடு ஒட்டுமொத்த பிரபஞ்ச அறிவாக நம்ம இருப்போம், அந்த பிரபஞ்ச மனமாக இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அதுல வேற்றுமைகள் தெரியாது, எல்லாம் அதனுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது, அது அப்படியே இருக்கட்டும், அதாவது வாழ்றத வாழட்டும், இங்க ஒண்ணு நம்ம மாற்றத்துக்கு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நம்முடைய உடலையும் மனதையும் கூட நம்ம எந்த ஒரு விவகாரத்துக்குள்ளயும் ஈடுபடுத்தாம அந்த பாரமார்த்திக சத்தியத்திலேயே நம்ம நிலை பெற்று நின்று விடுவோம். அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயமாகவும் இந்த 89வது ஸ்லோகத்துல சுட்டி காட்டுகிறார். அடுத்தது 90ல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். உத்பன்னே அப்யாத்ம விஞ்ஞாதே பிராரப்தம் நைவ முஞ்சதி இது அச்ச ரூபத்தே சாஸ்திரே தன் நிராக்கிரியத்தை அதுனா. ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு பிராரப்த கர்ம பலன் ஞானியையும் விடுவதில்லை. ஏன்னா இங்க வேதாந்த சாஸ்திரம் வந்து இந்த மூன்று கர்மாக்களை நமக்கு எடுத்து சொல்லும் போது ஆகாமியம் பிராரப்தம் சஞ்சிதம் அப்படின்ற மூன்று கர்மங்களை பத்தி சொல்லும் போது இந்த மூன்று கர்மங்களும் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா உடல் எடுத்து வந்துட்டாலே நமக்கு அந்த கர்ம பலன் அடிப்படையில தான் இந்த மனமும் உடலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால நம்ம இந்த உலகத்துக்குள்ள விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி நம்ம இந்த விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது வேதாந்த சாஸ்திரத்துல கேட்ட கருத்தானது அப்ப இனி வரும் ஸ்லோகங்களின் மூலமாக அது எவ்வாறு நீக்கப்படுகிறது என்பதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப இங்க பிராரப்தங்கிற கர்மா அந்த ஞானியையும் கூட விட்டு வைக்காது. ஏன்னா இந்த உடல் எடுத்து வரும்போது அந்த உடலுக்கான பிராரப்த கர்மாவை எடுத்துக்கொண்டு தான் அந்த உடல் இங்க வருது. அப்ப அந்த உடல் இங்க வரும்போது அதனுடைய பிராரப்தத்தை அதை அனுபவிக்கணுங்கிற நியதிக்குள்ள அது இருக்கிறதுனால அது எந்த மாற்றத்துக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். அதனாலதான் ஞானம் அடைந்த ஞானிகள் கூட பலவாறான நோய்களுக்கு உட்பட்டு தான் மரணத்தை தழுவினார்கள், அந்த உடலை வந்து விட்டு விட்டு போனார்கள். நம்ம உதாரணமா பாக்குறோம் இல்லையா, கேள்விப்பட்ட மகான்கள் எல்லாருமே. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்காரு, அவரு கேன்சர்ல பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்து அவருடைய அந்த உடம்பை விட்டுட்டு போனார். அது மாதிரி ரமண மகரிஷி இருந்தார், அவரும் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு அவரும் அந்த உடம்பை விட்டுட்டு போனார். அடுத்தது நிசர்கதத்து மகாராஜ்னு சமீபத்தில் ரமண மகரிஷி வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்து மறைந்த நிசர்கதத்து மகாராஜும் கேன்சர் நோயினால தான் உடம்பு விட்டுட்டு போனார். அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மகான்கள் எல்லாம் கேன்சர் நோய் வந்து தான் உடம்பு விடுறாங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் கேன்சர் வருது, இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டா கேன்சர் மாதிரி நோயிலிருந்து வெளிவர முடியாதா அப்படின்னு கேட்டால் வெளிவர முடியாது. ஏன்னா ஞானிகளுக்கும் அந்த கர்ம பலன் இருக்கிறதுனால அது அவர்களையும் விடாது. பிராரப்த கர்மாப்படி அவர்கள் முன்வினையை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த உடம்புல அவங்க ஞானத்தை அடைந்துட்டாங்கிறதுக்காக அந்த கர்மாவை அவங்க அனுபவிக்காமல் போக முடியாது. ஏன் அப்படின்னா அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட படம் எடுக்கப்பட்ட விஷயம் நம்ம சொல்லிட்டேன். திரைப்படம் எடுத்தாச்சு அப்படின்னா அந்த திரைப்படத்தில் கடைசி சீன் வந்து கதாநாயகன் இப்படி தான் சாகணும்னு ஒரு நியதி இருக்குல்ல, அப்போ அந்த கதாநாயகன் அப்படி சாகணுங்கிற ஒரு நியதியை வந்து நீங்கள் சீனில் முன்னாடி ஏதாவது மாற்ற முடியுமா? படம் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் படம் சுவாரஸ்யமாக போகும், ஆனால் படத்தினுடைய முடிவு வந்து சோகமாக முடியுதுங்கிறதுக்காக அந்த படம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அந்த படத்தை அப்படி தான் எடுக்கணும்னு டைரக்டர் ஆல்ரெடி டிசைட் பண்ணி அந்த படத்தை அவர் எடுத்துட்டார். அது மாதிரி இங்கே ஞானிகளுடைய வாழ்க்கையும் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே அவர்கள் இது போன்ற ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் அதுக்குண்டான சாதனைகளும் சாத்தியக்கூறுகளும் அவர்களுக்கு உண்டாகி அவர்கள் அந்த பிறவா பெருநிலையை அடைந்து விட்டார்கள் ஞானிகள். ஆனால் அந்த பிறவா பெருநிலை அடைந்த அவர்களுடைய மனம்தான் இல்லாமல் கரைந்து போய்விட்டதே தவிர வந்த உடல் எப்படி கரைந்து போகும்? வந்த உடல் இருக்கத்தான் செய்யும். அது பஞ்சபூதங்களில் கரைகிற வரைக்கும் அதனுடைய நீதிக்குள்ளே அது இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த உடம்பானது பஞ்சபூதங்களுக்குள்ளே வந்துடுச்சு, அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான நீதி என்ன? பசி இருக்குது, பசி தாகம் இருக்கும், மலஜல உணர்வு இருக்கும், அதுக்கும் தலைவலி வரும், அதுக்கும் காய்ச்சல் வரும், அதுக்கும் நோய்கள் வரும் உடம்புக்கு. அப்போ ஞானியினுடைய உடல் அப்படிங்கிறதுனால அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படியே ஸ்பெஷலாக பார்த்துக்குமானா? அப்படியெல்லாம் பார்த்துக்காது. ஏன்னா பிராரப்த கர்மாப்படியே பஞ்சபூதங்களுக்குள்ளே வந்த உடம்பு தன்னுடைய பிரச்சனைகளை அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுபடி அதை அனுபவிச்சு தான் தீர்க்கணும். ஏன்னா இந்த ஞானி வந்து இப்போ இந்த பிறவியில் தான் ஞானத்தை அடைந்தார். இதற்கு முன்னாடி அவர் பல்வேறு பிறவிகளை சாதாரண மனிதனாகத்தானே வாழ்ந்தார். சாதாரண மனிதனாக வாழ்ந்ததுனால தானே அவர் இந்த மாதிரி ஞான விஷயங்களெல்லாம் படித்து உள்வாங்கி ஒரு நல்ல புரிதலுக்குள்ளே வர முடிந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு புரிதலுக்குள்ளே அவர் வந்தாலும் அந்த ஞானத்தினுடைய முதிர்ச்சி வந்து இந்த பிறவியில் தான் அவருக்கு முழுமை அடைந்தது. அப்போ இந்த பிறவியில் முழுமை அடைந்து அந்த ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், நிசர்கதத்து மகாராஜ் போன்ற ஞானிகள் எல்லாம் இந்த தேகத்தை விட்டு விட்டார்கள்னாலும், அந்த தூய அறிவாக மாறிவிட்டார்கள் என்றாலும், அந்த உடம்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த உடம்புடைய நீதிக்குள்ள அவங்க இருந்து தான் ஆகணும். ஞானி ஆயிட்டார்னா அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டார்ல, கனவு வராதான்னு? அப்படிலாம் இல்லை. ஒரு சாதாரண மனிதனுக்கு கனவும் வரும், காய்ச்சலும் வரும், உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபடும் போது பசி வரும், தாகம் வரும், மலஜல உணர்வு வரும். அப்போ எல்லாமே அவருக்கு இருக்கும். அப்படிலாம் ஒருத்தர் இல்லை, அப்படியே சாப்பிடாமையே ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஏமாற்று வேலைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் சாமியார்கள் எல்லாம் யூடியூப்ல காட்டுறாங்க பார்த்தீங்களா. யூடியூப்ல எப்படின்னா இந்த சாமியார் சாப்பிட்டே பல வருடங்கள் ஆகுது அப்படின்னு போடுவான். இவர் போய் பார்த்தாரா பக்கத்தில் நின்று அவர் சாப்பிடாம இருந்ததை? அவர் யூடியூப்ல பேட்டி கொடுக்கும்போது சாப்பிடாம உட்காந்து பேட்டி கொடுத்துருப்பாரு அன்னைக்கு ஒரு நாள். ஆனால் மறுநாள் அவர் எப்படி விளாசி கட்டுறாரு யாருக்கு தெரியும்? அப்போ சாப்பிடாமலாம் ஒரு மனிதன் வாழவே முடியாது. உணவின்றி இந்த உடல் வந்து ஜனிக்காது. ஏன்னா இந்த உடல் வந்து உணவு இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அது அழிஞ்சிடும், டேமேஜ் ஆகிடும், செல்கள் பூரா அப்படியே போயிடும். அப்படியே காற்றை சுவாசித்துட்டு வாழ்ந்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு கதை கற்பனை, அப்படிலாம் வாழ முடியாது. ஏன்னா இந்த ஆக்சிஜனுடைய செயல்பாட்டுக்குள்ள கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்னால நீடிக்கலாம், ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் அப்படி வேணால் சாப்பிடாம இருக்கலாமே தவிர, ஆனால் சாப்பிடாமையே வருஷக்கணக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியக்கூறே கிடையாது. அப்படிலாம் வாழ முடியாது. அப்புறம் உடம்பே வளராது, செல்கள் வேலை செய்யாது. அப்புறம் பசி உணர்வுல என்ன ஆகும்னா மூளை மங்கி போயிடும், எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த சிந்தனையும் வராது. அப்படிலாம் வாழ முடியாது. அப்புறம் ரெண்டாவது சாப்பிட்டா என்ன ஆகும்? மலஜலம் உணர்வு இருக்கும், டாய்லெட் வரும், யூரின் போகணும். அப்போ உடல்னு சொன்னால் அந்த உபாதைகளுக்குள்ள எல்லாமே பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. அப்போ ஞானியாக இருந்தாலும் அவர்களுக்கு அதெல்லாம் இருக்கும். அப்போ அதனால் ஞானின்னா ஏதோ தனியாக 2 கொம்பு முளைச்சிக்குது அப்படியே வித்தியாசமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கற்பனைகள்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்கல்ல, மனதில் வந்து நிறைய தேவையற்ற விஷயங்களை புகுத்தி இருக்கிறாங்க. இந்த ஞானம்ங்கிறது அந்த தெளிந்த அறிவு அவ்வளவுதான், உடம்புல எந்த மாற்றமும் நடக்காது. மனதில் நடந்த மாற்றம் தான் ஞானம். அப்போ ஞானம்ங்கிற அடிப்படையில் மனதில் ஏற்பட வேண்டிய மாற்றம் தான் இங்கே முக்கியமே தவிர உடலில் எந்த மாற்றம் நடக்காது. யோகா பண்ணி அப்படியே கற்பக தேகமாக மாற்றிக்கிறேன், இப்போ நிறைய பேர் அதெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ரசவாதம் பண்ணுறேன், இரும்பு தங்கமாக்குறேன், அப்புறம் நான் வந்து ஒரு மூலிகை தயார் பண்ணுறேன், இந்த மூலிகை சாப்பிட்டேன்னா எனக்கு உடம்பு அழியவே அழியாது, அப்புறம் நான் ஒரு குளிகையை பண்ணி சாப்பிட்டேன்னா அப்படியே நான் காற்றுல பறப்பேன், அப்படி இப்படின்னு எல்லா பில்டப்பும் அடிப்பாங்க. ஒரு ஆளையும் நீங்கள் அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. நடைமுறையில் நீங்கள் ஒருத்தரை காட்டுங்க அந்த மாதிரி. இந்த குளிகையை சாப்பிட்டு அப்படியே அவர் காத்துல பறந்து போறாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தரும் அப்படின்லாம் பண்ண முடியாது. கற்பனை, இதெல்லாம் கற்பனை பண்ண கதைகள். அதாவது நமக்கு வந்து என்னென்ன விஷயங்களை வந்து ரொம்ப பில்டப் பண்ணி கொடுத்தா நம்ம அதில் ஈடுபாடோடு போவோமோ அத்தனையும் பில்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அத்தனையும் திணிச்சிருக்காங்க கொண்டு வந்து நம்ம இடத்துல. ஏன்னா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விஷயங்களை இப்படி திணிக்கிறாங்க. கூடு விட்டு கூடு பாயிருந்தோம் அப்படித்தான். இப்போ கூடு விட்டு கூடு பாயிருந்தோம்னா இப்போ இந்த உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்குள்ளே போய் பூந்துக்கிட்டான் அப்படின்னா எப்படி பூத முடியும்? அப்படிலாம் பூத முடியாது. இங்கே உண்மையாக கூடு விட்டு கூடு பாயிருதுங்கிறது என்ன, இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போகிறது தான் ஜனன மரணம் தான் கூடு விட்டு கூடு பாயிருது. இப்போ இந்த உடம்புல இந்த கூட்டில் இந்த மனசு இந்த இடத்துல உடம்பை வந்து அதிஷ்டானமாக வச்சுக்கிட்டு இதில் இயங்கிட்டு இருக்கு இந்த மனசு. ஆனால் இந்த மனத்திற்கும் இந்த உடலுக்கும் அதிஷ்டானமாக ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா எதிலும் சம்மந்தப்படாமல் அது சும்மா இருக்குது. ஆனால் இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா இந்த ஆசைகளை அனுபவிக்கிறதுக்காக இந்த உடல் எடுத்து வந்து அதனுடைய சுகபோகங்களை அனுபவித்து முடிச்சிடுச்சு. வயசானவனே உடலும் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ இந்த உடம்பு போயிடுது. அப்போ இந்த கூடை விட்டுட்டு அடுத்த கூட்டுக்கு அந்த மனசு போயிடும், அடுத்த உடம்புக்கு போகும், அவ்வளோதான். அதுதான் கூடு விட்டு கூடு பாயிடுது. அப்போ இதெல்லாம் நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். வெளியே விஷயங்கள்ல எந்த ஒரு சித்துக்கள்லாம் சித்து வேலையெல்லாம் காட்ட முடியாது. இங்கே அட்டமா சித்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் அதில் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அட்டமா சித்துக்கள்ங்கிறது என்னங்கிறத அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய மூன்றாவது பகுதியில் அதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு சாதனா பாதம், அதாவது சமாதி பாதம், அப்புறம் விபூதி பாதம், கைவல்ய பாதம் அப்படின்ட்டு இருக்கு. நான்கு விதமான அத்தியாயங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு பதஞ்சலி யோக சூத்திரம். அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துடைய விளக்க உரைகள் வந்து ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி எடுத்து நவீன நடைமுறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. எளிமையாக புரிகிற மாதிரி எழுதி அந்த புத்தகம் PDF-ல கொடுத்துருக்குறேன், படித்து பாருங்கள். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சாதனா பாதம், சமாதி பாதம், விபூதி பாதத்தில் பார்த்தீங்கன்னா பூரா இந்த அட்டமா சித்துக்களை பற்றி அதில் விரிவாக எழுதப்பட்டிருக்கோம். அதில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எந்த சித்துக்களும் அதில் இருக்காது. அந்த என்ன சித்துக்கள்ங்கிறது அதில் போய் பார்த்தீங்கன்னா தான் புரியும். அந்த மாதிரி விஷயங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கடைசியாக கைவல்ய பாதம்னு ஒன்று இருக்கு, அதை நான் எழுதலை. ஏன்னா அதுக்கு விளக்க உரை எழுதுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் எனக்கு இறை அருள் கிடைக்கல, அதனால் எழுதலை. மற்றபடி இந்த மூன்று விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெளிப்படையாக அது சொல்லப்பட்டிருக்கு. படித்து பாருங்கள், நேரம் கிடைக்கும்போது படிங்க. அப்போ எதுக்கு இதெல்லாம் நான் இப்போ எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு ஒரு ஞானி வந்து அப்படியே மாறி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. அப்படியெல்லாம் மாற முடியாது. அவனுக்கும் பிராரப்த கர்மா இருக்குது. அந்த கர்ம பலனிலிருந்து ஞானி விடுபடுவதில்லை அப்படின்னா இங்கே ஆதிசங்கரர் தன்னுடைய 90வது ஸ்லோகத்தில் சுட்டி காட்டி இதற்கான விளக்கங்கள் வந்து வேதாந்த சாஸ்திரத்திலே இதை பற்றிய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரும் ஸ்லோகங்களில் அது எப்படி என்பதும் சொல்லப்படுகிறதுங்கிற மாதிரி சொல்றார். ஆனால் இப்போ பொதுவாக இந்த சாஸ்திரம் எப்படி சொல்ல வரும்னா, இப்போ ஞானிக்கு வந்து மூன்று கர்மாக்களும் கிடையாது அப்படின்ட்டு ரமண மகரிஷியை சொல்லுவார். ரமண மகரிஷி வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, ஒருத்தர் வந்து மூணு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு மனிதன் வந்து மூன்று பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். அவன் வயது முதிர்ச்சியினால இறந்து போகிறான். இறந்து போன பிறகு அந்த மூன்று பெண்களும் விடவா மாறிடுறாங்க, விதவையா மாறிடுறாங்க இல்லையா. மூன்று பெண்களுக்கு ஒரே கணவன் தானே. அப்ப அந்த மூன்று பெண்களும் விதவையான பிறகு அந்த மூன்று பெண்களுக்குமே தாலியை எடுத்து ஆகணும். விதவை ஆயிட்டாங்க, கணவன் இறந்து விட்டதுனால மூன்று பெண்களுமே தாலியை கலட்ட வேண்டும் நம்முடைய இந்து தர்மத்தின்படி. அப்போ இந்த மூன்று பெண்கள்லாம் ரெண்டு பேருக்கு விட்டுறலான்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா மூன்று பெண்களும் ஒரே கணவனுக்கு மனைவிகளாக இருந்ததுனால மூன்று பேருக்குமே தாலியை கழட்ட வேண்டிய கட்டாயம் இருப்பது போல, இங்கு ஞானி ஆயிட்டா அவனுக்கு மூன்று கர்மாக்களும் கிடையாதுங்கிற ஒரு ஓமானத்தை எடுத்து பகவான் ரமண மகரிஷி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், சொல்லியிருக்கார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே ஞானத்தை அடைந்தவனுக்கு ஞானிக்கு ஆகாமியமும் கிடையாது, பிராரப்தமும் கிடையாது, சஞ்சிதமும் கிடையாது அப்படின்னு சொல்றாருன்னா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த ஞானிங்கிறவன் இந்த உடல்லையே இல்லை, அவன் அந்த உணர்வு வெளியாயிட்டான். உடம்புக்குள்ள இருந்துகிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தை எழுப்பலாம், ஏங்க இந்த மூன்று கர்மாவும் இல்லைன்னு சொன்னீங்களே, ஞானிக்கு பிராரப்த கர்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப ரமண மகரிஷிக்கு கேன்சர் வந்தது, அப்ப ரமண மகரிஷி கேன்சர்னால பாதிக்கப்பட்டு தானே அந்த உடம்பு விட்டாரு, அப்ப அவருக்கு பிராரப்த கர்மா வேலை செஞ்சிருக்கல, நீங்க பிராரப்த கர்மாவே இல்லைன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசு எழுப்போம். இங்க நம்ம இந்த பாடத்திட்டங்களை நம்ம ஆழமா உள்வாங்கி பார்த்தா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்க ஞானிகள் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த உடலையும் மனதையும் வைத்து சொல்வதே கிடையாது, அந்த அறிவை வைத்து கொண்டு பேசுகின்றார்கள். அந்த அறிவு நிலையில பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. அப்ப இப்ப நாம இந்த உடலா மனமா அறிவா அப்படின்னு நம்மளுக்குள்ள நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா, நாம இந்த உடலும் அல்ல மனமும் அல்ல, நம்ம அந்த தூய அறிவு. அப்ப அந்த நம்ம தூய அறிவுங்கிறதுல நம்ம திடமா நிக்கணும் இல்ல, அப்பதானே திட ஞானி. அப்ப அந்த திட ஞானி தன்மைக்கு நம்ம வரணும்னா நமக்கு ஒரு புரிதல் வரணுமா வேண்டாமா, மனதிற்கு வந்து ஒரு தெளிவு வந்தா தானே அந்த திட ஞான தன்மைக்கு வரும், இல்லைன்னா மனசு அதை ஏத்துக்காது இல்லையா, அது எப்படிங்க அதை ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லும் மனசு. ஏன்னா மனசு பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு ஆதாரப்பூர்வமா அதுக்கு உண்டான விளக்கமா சொன்னா தான் அதை ஏத்துக்கும். இப்போ 10/11 சொன்னீங்கன்னா அந்த மனசு ஒத்துக்காது. அப்போ அதுக்கு உண்டான தெளிவாக அதுக்கு உண்டான புரிதலும் மனதிற்கு நம்ம படிப்படியா கொடுத்து அதை பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்தி அதுக்கு நல்ல ஒரு புரிதலை கொடுத்தா மட்டும்தான் அதை ஏத்துக்கும். அப்போ அது மாதிரி இந்த பாடத்திட்டங்கள் ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும்போது கடைசியாக என்ன சொல்லுதுன்னா, இருப்பது ஒன்றே அது இறைவன் மட்டுமே, அவனுக்கு வேறாக இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ இது இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னா மித்யாவாக இருக்கிறது, தோன்றி மறையக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தோன்றி மறையக்கூடிய இந்த மித்யா விஷயங்களில் மூக்க நுழைச்சிக்கிட்டு உண்மை என்பதாக பார்த்து கொண்டிருப்பது அஜ்ஞானம். அப்போ நம்ம இந்த பாடத்திட்டத்தை நன்றாக உள்ளே வாங்கிக்கிட்டு ஞானத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒன்றும் இல்லை. ஞானிக்குன்னா அந்த தூய அறிவாக மாறிவிட்டவனுக்கு இங்கே எந்த கர்மாவும் இல்லை, பிராரப்தமும் இல்லை, ஆகாமியும் இல்லை, சஞ்சிதமும் இல்லை. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், 91 பார்ப்போம். தத்வன் ஞானோதயா தூர்த்வம் பிராரப்தம் நைவ வித்யதே தேகாதி நாம சத்வாத்து யதா ஸ்வப்னோ பிரபோததஹ. ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு அவரிடத்தில் பிராரப்த கர்மமானது கிடையாது, ஸ்தூல சூக்ஷம சரீரம் போன்றவைகள் இல்லாததாகி விட்டதினாலே எந்தவித சுக துக்கங்களால் அவர் பாதிக்கப்பட மாட்டார். கனவில் அனுபவிக்கின்ற சுகத்துக்கங்கள் அனைத்தும் அந்த நிலையில் இருக்கின்ற சரீரத்தினால்தான் அவ்வாறு அனுபவமாக்கப்படுகிறது, விழுத்ததும் அவைகளெல்லாம் இல்லாமல் போகிவிடுகின்றன. அப்போ அந்த ஞானி எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. அதுபோல விளிம்பு நிலையில் இருக்கும் போதும் சரீரம் இல்லாததாகி விட்டதினாலே அவைகளுக்கு வருகின்ற சுகத்துக்கங்களினாலே ஞானி பாதிக்கப்பட மாட்டான் என்பதாக இந்த 91 ஸ்லோகத்திலே சொல்றார். இப்ப 91 ஸ்லோகத்திலே ஒரு ஞானியினுடைய தன்மையை இங்க சுட்டி காட்டுறார். ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் ஒரு ஞானி. அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவனுக்கு அவரிடத்திலே பிராரப்த கர்மாவே கிடையாதுன்னு சொல்லிட்டார்ன உடனே நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு இதுவும் அவர் பாதிக்காதா அப்படின்னா, அவர் உண்மையிலேயே ஞானிங்கிறது தூய அறிவா மாறிட்டார், அவர் அந்த உடம்புலயே இல்லை. ஆனா அவர் அந்த உடம்புல இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டிருப்பது யாரு, நாம தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ரமண மகரிஷியும் ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் நம்ம உடம்புல பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க படுற துன்பங்கள் எல்லாம் பார்த்தா என்னடா ஒரு ஞானிக்கு இந்த நிலைமையே அப்படின்னு பரிதாபப்படுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து நோய்வாய்ப்பட்டு அவர் படுத்த படுக்கையா கிடந்திருக்கிற அந்த கோலத்தை பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அவர் சாப்பிட முடியல, தொண்டையில புண்ணு, தொண்டையில கேன்சரு, அவருக்கு சாப்பிடவே முடியாது, சாப்பாடே உள்ள போகாது, அப்படியே எலும்பு தோளுமா அப்படியே ஒடுங்கி கிடக்கிறாரு. ஒரு நல்ல நிலையில இருந்த உடம்பு வந்து சின்ன குழந்தை உடம்பு மாதிரி சுருங்கிடுச்சு. காரணம் என்ன, நோய், நோயினுடைய தாக்கம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படித்தான் உடம்பை விட்டாரு. அப்போ அந்த உடம்பை நம்ம பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு பரிதாபமான நிலைக்கு போயிட்டாரு ஞானி அப்படின்னு அந்த உடம்பு மேல வச்சுக்கிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்துக்கிட்டே இருந்தா எத்தனை பிறகு எடுத்தாலும் நமக்கு ஆன்ம ஞானம் வராது. ஏன்னா இங்க வந்து விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆன்ம ஞானி அப்படின்னு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள பிரிச்சியே பார்க்கக்கூடாது. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, நிசர்கதத்து மகாராஜ், பகவான் ஆதிசங்கரர் அப்படின்னு எல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லாம் ஒன்றே. அதுதான் இங்கே அத்வைதம். இங்கே அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஞானத்துக்குள்ளே வந்து விட்டால் அவர்கள் அந்த தூய அறிவாக மாறிவிட்டார்கள், தனித்த உடலில் அவர் இல்லை. ஏன்னா ஈஸ்வரத்தன்மையே தனித்த உடலில் இல்லைம்போது அந்த அறிவின் தன்மை உடலே அற்ற தன்மை. ரெண்டையும் ஒப்பீடு பண்ணி பார்க்கணும். சும்மா பாடத்திட்டங்களை வந்து மேலோட்டமா படிச்சுக்கினா புரியவே புரியாது. இங்க என்னன்னா ஈஸ்வரத்தன்மையே எப்படி சொல்லுது சாஸ்திரம், தனி உடல் தனி மனம் என்று அபிமானிக்க கூடாது, ஒட்டுமொத்த உடல் ஒட்டுமொத்த மனம் தான் ஈஸ்வர மனம், அதுதான் சமஷ்டி மனம் சமஷ்டி உடல், அதுதான் பிரபஞ்ச உடல் பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட் காஸ்மிக் பாடி. அப்ப காஸ்மிக் பாடி காஸ்மிக் மைண்ட்னா எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த ஹோல் யூனிவர்சல் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே காஸ்மிக் மைண்டு. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே காஸ்மிக் பாடி, அதுல எதை போய் பிரிச்சுடுவீங்க, அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல நீங்க வேற நான் வேற அந்த எதிரில் இருக்கிற வேற அப்புறம் அந்த மிருகம் வேற அந்த பறவை வேற அந்த தாவரம் வேற அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு கணக்கு பாக்குறதுக்காக இங்க காஸ்மிக் பாடின்னு சொல்றோம். எல்லாமே அதுக்குள்ள அடக்கும், இந்த ஹோல் யூனிவர்ஸலே அந்த பிரபஞ்சமே அந்த ஒரே உடம்புக்குள்ள ஈஸ்வர உடம்புக்குள்ள அடங்கி இருக்கு, அதுதான் விராட் ஸ்வரூபம். அந்த விராட் ஸ்வரூபம்ங்கிறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார். அப்பயும் நாம என்ன பண்றோம், ஓ விராட் ஸ்வரூபம்னா அப்படியே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படியே பெருசா மாறிடுவாரு, அப்படியே அவருக்கு ஒரு 10 தலை வந்துடும். அதுல அக்னி நீர் எல்லாம் காட்டிக்கிட்டு 10 கை அப்படியே 10 காலம் நின்றுட்டு இருப்பாரு போல் இருக்கு. அதுதான் விராட் சுரூபம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்படிதான் சினிமாவில காட்டுறான், அல்லது நம்ம பார்த்துருக்கிற போட்டோவில் அப்படிதானே போட்டிருக்கிறான். அப்ப அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஓ ஈஸ்வரன்ங்கிறது விராட் சுரூபத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவன் 10 தலையோடு வந்துடுவான் போல் இருக்கு. அப்ப ஒவ்வொரு தலையில ஒவ்வொரு பூதங்கள், பஞ்ச பூதங்கள்ல நீர் நிலம் நெருப்புங்கிறதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும் போல் இருக்கு. ஒரு கண்ணு சூரியனா காட்டுது, ஒரு கண்ணு சந்திரனா இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட உருவத்துல தான் விராட் சுரூபமா அர்ஜுனனுக்கு தரிசனம் கொடுத்தார் போல் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்படி புரிஞ்சிக்க கூடாது. இங்க கான்செப்ட் என்ன அப்படின்னா, விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா விஸ்வம் என்றால் உலகம். அப்ப இந்த விஸ்வமாக தன்னை காட்சிப்படுத்துறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார். அர்ஜுனா, நீ நினைத்து கொண்டிருப்பது போல நீ ஒரு தனியால், நான் ஒரு தனியால், இங்க போர்க்காலத்துல இருக்கிற எல்லாம் உங்க மாமன் மச்சான் தாத்தா பாட்டி எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் யாரு, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நீ நினைச்சுக்கிட்டு போர் புரிய மறுக்கிறாய், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ இங்க யாரையும் அழிக்கவே இல்லை, இது எல்லாம் ஈஸ்வர தன்மைக்குள்ள இருக்குது, இங்க யாரும் வருவதும் இல்லை போவதும் இல்லை, ஆனா வந்து போவதா நீ நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் செத்து போறாங்கன்னு நினைக்கிறது உன்னுடைய அஜ்ஞானம், உடம்பா நீ பாக்குறதுனால அப்படி புரிஞ்சுக்கிற, தப்பா புரிஞ்சு கொண்டிருக்கிற, அதனால அந்த புரிதல்ல மாற்றம் பண்ணிக்கோ. எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, இந்த ஊனக்கண்ணால நீ தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப நீ இந்த ஊனக்கண் வழியா, இந்த கண்ணு வழியா எனக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டுங்க அப்படின்னா, நாம் இருக்கிறதும் இந்த பூமியில, நான் இந்த ஒட்டுமொத்த விஸ்வத்தை எப்படி உங்களுக்கு காட்டுவேன், இங்கிருந்து கேலக்சியில வாங்க அங்க பாருங்க சூரிய மண்டலம் இருக்கு, அதுக்கு சுத்தி இத்தனை கோள்கள் சுத்திக்கிட்டு இருக்குன்ட்டு இங்க பூமியில இருந்து காட்ட முடியுமா, அதுக்கு இந்த ஊனக்கண் பயன்படுமா? அப்போ இந்த பிரயோஜனம் இல்லாத இந்த கண்ணை வச்சுக்கிட்டு இந்த கண்ணு வழியா இந்த விஸ்வத்தை தரிசனம் பண்ண முடியுமா? முடியாது. அதனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா இந்த ஊனக்கண்ணால் நீ என்னை பார்க்க முடியாது, நான் உனக்கு ஞானக்கண்ணை தருகிறேன், அதன் வழியாக என்னை பார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஞானக்கண்ணுங்கிறது என்ன, அவ்வளவு உபதேசம் கொடுக்குறாரு. அஜ்ஞானத்துல அறியாமல் இருந்த அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா நீ நினைக்கிற மாதிரி இந்த உடல் தனித்த உடல் கிடையாது, இந்த மனசு தனித்த மனசு கிடையாது, இதெல்லாம் ஈஸ்வரனாகி என்னுடைய ஒட்டுமொத்த உடல், ஈஸ்வரனாகி என்னுடைய ஒட்டுமொத்த மனம், காஸ்மிக் மைண்டு, காஸ்மிக் பாடி. அப்ப நீ வந்து என்ன விஸ்வமா பாரு, என்ன உலகமா பாரு, உலகமா பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்குள்ள அடங்கி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வத்தை அவருக்கு விளக்கும் போது, அந்த நம்ம அப்படி புரிய வைக்கிறதுக்காக ஒரு உடல்ல 10 தலையை பொருத்தி பாரு, அதுல சூரியன் தெரியுது சந்திரன் தெரியுது, வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அப்படின்லாம் சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக, உடனே நம்ம உடல் அபிமானத்திலேயே இறைவனை கற்பனை பண்ணிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் இங்க அஜ்ஞானம், அறியாமை, மூடத்தனம்ங்கிறத மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா புரியல, நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது, அதுக்குண்டான பக்குவம் இல்லை, மனம் வந்து அவ்வளவு அழுக்கா இருக்குது, புரிந்து கொள்ள மனசு தயாரா இல்லை, ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம இதெல்லாம் ஞானத்துல விழிச்சுக்கணும், விழிச்சுக்கிட்டு நம்ம நல்லா தெளிவா பார்த்தோம்னா, ஓ இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு மனதில். அப்ப இங்க உண்மையா ஞானத்துல விஸ்வம்னு பார்த்தா இந்த உலகம். அப்ப இந்த விஸ்வரூப தரிசனம்னா இந்த உலகமாக இறைவன் இருக்கிறான், ஈஸ்வரன் இருக்கிறான். அப்ப இந்த ஈஸ்வரன் எடுத்து வந்து எதையும் பிரிக்க முடியாது, அதுதான் இங்க தனித்த மனம்னு நாம தனித்தனியா பிரிச்சு பார்க்காம ஒட்டுமொத்த மனமாக பார்த்தா, இங்க உங்க மனசு என்னுடைய மனசு, அவருடைய உடம்பு என்னுடைய உடம்பு அப்படிங்கிற அந்த பிரிவினைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கிடும். அதுதான் ஈஸ்வர தன்மை. அந்த தன்மையில முதல்ல நம்ம வரணும். அப்படி வந்தா தான் நமக்கு என்ன நடக்கும், அடுத்தது அந்த அறிவு தன்மைக்குள்ள போக முடியும், தூய அறிவாக நம்ம மாற முடியும். ஆனா நம்ம இங்க உட்காந்துட்டு நான் வேற அவன் வேறன்னு பிரிவினை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறோம், அப்புறம் என்னுடைய ஜாதி வேற அவனுடைய ஜாதி வேறன்ட்டு ஜாதி பிரிவினையிலவே உட்காந்துட்டு இருக்கிறோம், அப்புறம் மொழி வேற பிடிச்சிக்கிட்டோம், என்னுடைய தமிழ் மொழி மாதிரி சமஸ்கிருதம் இல்லை, என்னுடைய தமிழ் மொழி மாதிரி ஹிந்தி இல்லை, அவன் வடநாட்டுக்காரன் நான் தென்னாட்டுக்காரன் அப்படின்னு பிரிவினைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறோம். இது மாதிரி எவ்வளவு பிரிவினைகள் நம்ம இடத்துல இருமைகள் இருக்கின்றதோ, அந்த இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் இறைவன் பிரகாசிக்க மாட்டான், அந்த தூய அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்க வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி இன்னும் பல பிறவிகள் எடுத்தாலும் அந்த வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இங்க மனசுக்கு தான் விடுதலை தேவைப்படுது. மோட்சம் முக்தி அப்படிங்கிறது என்னன்னா மனதுக்கு லிபரேஷன் தான், உடம்புக்கு முக்தி கொடுக்க முடியாது, உடம்பு தான் தானாகவே போக போகுது, உடம்பு வந்து ஒரு நாள் கண்டிப்பா விடுதலை ஆயிடும். முக்தி மோட்சம்னா அதுக்கு தமிழாக்கம் என்ன, சமஸ்கிருத மொழியில முக்தி மோட்சம்னா விடுதலைன்னு பேர் தமிழ்ல. அப்ப இங்க விடுதலை எதுக்கு, உடம்புக்கா விடுதலை தேவைப்படுது, உடம்பு தான் ஒரு நாள் விடுதலை ஆயிடும், நீங்க வேண்டாம்னாலும் இல்லப்ப நான் கிளம்புறேன்ட்டு அது கிளம்பிடும், உடம்பு விடுதலை ஆயிடும். ஆனா எது விடுதலை ஆகாது, மனசு விடுதலை ஆகாது. ஏன்னா மனசு தானே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும், இது என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகள், என்னுடைய உலகம், என்னுடைய ஜாதி, என்னுடைய மொழி அப்படின்னு எதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கோ அதை மனசு விடாது. அப்ப விடாத மனசு என்ன பண்ணும், அந்த ஆசா பாசங்களை சிக்கிக்கிட்டு அதனுடைய சம்ஸ்கார பதிவுகளை வாசனைகளை உள்ள ஏத்திக்கிட்டு உடம்ப விட்டுடும். உடம்ப விட்ட பிறகு கூடு விட்டு கூடு பாய்ந்துக்கும், அடுத்த உடம்புக்குள்ள போய்க்கும், அப்ப மறுபிறவி உண்டாகும். அப்ப மறுபிறவியில அந்த இன்னொரு உடம்புல வந்து திருப்பி அதுல விட்ட குறை தொட்ட குறையாவ என்னென்ன அனுபவிக்க முடியலையோ, தவற விட்டுட்டோமோ அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கும், எடுத்து வச்சுக்கிட்டு அந்த போன பிறகு நான் இதை அனுபவிக்க முடியல, இந்த பிறகு இதை அனுபவிச்சு முடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆசைகளுடைய அடிப்படையில அனுபவித்துக் கொண்டிருக்கோம். இதற்கு தான் இந்த உடம்பு எடுத்து எடுத்து வந்துகிட்டே இருக்குது மனசு. அப்ப இதை நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இங்க என்னுடைய மனம் என்னுடைய உடலுங்கிற அபிமானத்தை நம்ம இழந்துடுவோம். அது இழந்துட்டோம்னா இங்க நான் எங்க தனியா இருக்கிறேன், நான் என்ன இழந்துட்டேன் அவ்வளவுதான், நானே இல்லை, இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப அந்த அறிவு மட்டும்தான் இருக்குது, அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அது பிரகாசிக்கின்ற உபாதிகளை பொறுத்து ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கிறது. அந்த ஏற்றத்தாழ்வுகளால் நான் ஏன் பாதிக்கப்பட வேண்டும், நான் இந்த உடல் அல்ல மனம் அல்ல, நானும் அந்த தூய அறிவு ஆன்மா அப்படிங்கிற தெளிவுல ஞானி நிற்பான். அந்த ஞானி தான் இங்க பிறக்க மாட்டான், அவன்தான் ஜீவன் முக்தன், அவன்தான் மோட்சத்தை அடைந்தவன், அவன்தான் பிறவா பெருநிலை அடைந்தவன். அந்த நிலைக்கு வருபவன் தான் இங்கு ஞானி. அவனுக்கு தான் எந்த கர்மாவும் கிடையாது, பிராரப்தமும் கிடையாது, ஆகாமியும் கிடையாது, சஞ்சிதமும் கிடையாது. ஏன்னா இந்த பிராரப்தம் ஆகாமியும் சஞ்சிதம் எல்லாம் மனம் சார்ந்த விஷயங்கள் தானே. முற்பிறவில நம்ம ஏற்று வைத்துக் கொண்ட ஆசா பாசங்களை தூக்கிட்டு இந்த பிராரப்த கர்மாவாக இந்த பிறவில வந்து இந்த உடல் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஞானத்துக்குள்ள வந்த ஞானிக்கு உடல் கடந்து உணர்வு நிலையில் இருக்கிறவனுக்கு எந்த கர்மா வந்து ஒட்டும், எந்த கர்மாவும் ஒட்டாது. அப்ப ஞானிகளுக்கு உடலே கிடையாது. அப்ப அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகளை நம்ம எப்படி சொல்றோம்னா, ஜீவன் முக்தன் என்ற தன்மையிலிருந்து விதேக முக்தன் என்பதாக பார்க்கிறோம். விதேக முக்தன்னா என்ன, தேகமற்ற நிலை. அந்த ஞானிக்கு உடம்பே கிடையாது, அவன் நிர்குணஸ்வரூபமாகி விட்டான், பரமனாகி விட்டான், பரபிரம்மமாகி விட்டான். அப்ப அப்படிப்பட்ட ஞானிக்கு இங்க ஜீவன்கிற ஒரு முக்தியே இல்லை. உண்மையிலேயே உண்மை என்ன இருக்குன்னா, உடலற்ற நிலையாகி அந்த மோட்சம் விதேக முக்தி மட்டும்தான் இருக்குது. அப்ப இங்க நான் தனித்துவமான ஜீவன்கிற அபிமானத்தை கூட அவன் இழந்து விடுகிறான். ஏன்னா அவன் நான்கிற அந்த பிரிவினை அற்று அந்த ஏக்க பொருளாகிய இறைவனோடு இரண்டர கலந்து விடுகின்றான். அவனுக்கு உடலே கிடையாது, அதற்கு பெயர் தான் விதேக முக்தி அப்படின்னு பேர். இப்ப வந்து இங்க வாழும் போதுதான் அவன் ஜீவன் முக்தன், உடம்ப விட்ட பிறகு அவனை விதேக முக்தன் சொல்றோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, வாழும் போதே ஞானி விதேக முக்தன். காரணம் என்னன்னா, அவனுக்கு அந்த உடம்பின் மீது அபிமானமே கிடையாது, அவன் உடலற்ற நிலையில் இருக்கின்றான். ஆனா அவன் நான் இந்த உடல் என்று ஒரு நாளும் அபிமானிக்க மாட்டான். ஆனா வெளியிருந்து பார்க்கிறவர்களுக்கு வந்து இவர் இப்படி இருக்காரு, இந்த உடம்புல இருக்காரு, இந்த நோய்வாய்ப்பட்டு இருமிக்கிட்டு இருக்காரு, கேன்சர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காருன்ட்டு வெளியிருக்கிறவன் பார்க்கறான் அப்படின்னு நினைச்சுக்குவான். அது அவனுக்கு வந்து அவன் உடல் அபிமானம் இருக்கிறதுனால தன்னுடைய உடல் போல ஞானியின் உடலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா ஞானி அந்த உடல்ல வந்து விட்டு அந்த உடல் கடந்து போயிட்டார். அவருக்கு இந்த தனி உடல் மட்டும் இல்லை, எல்லா உடலுக்குள்ளும் அவர் இருக்கிறார். அவர் எப்படி மாறிட்டார்னா, சைத்தன்யமாக ஆன்மாவாக அறிவு சுரூபமாக மாறிவிட்டார். அவருக்கு இங்கு இருமைகள் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, வேற்றுமைகள் கிடையாது. அதைத்தான் இந்த 91வது ஸ்லோகத்துல ரொம்ப ஆழமாக சுட்டி காட்டுகின்றார். அந்த ஞானத்தை அடைந்த பிறகு அந்த ஞானியினிடத்திலே பிராரப்த கர்மமானது கிடையாது, ஸ்தூல சூட்சம சரீரங்கள் போன்றவைகள் இல்லாமல் ஆகிவிட்டதினாலே அவர் எந்தவித சுகதுக்கங்களாலும் பாதிக்கப்பட மாட்டார். கனவில் அனுபவிக்கின்ற சுகத்துக்கங்கள் அனைத்தும் எவ்வாறு நனவில் கற்பனையாக தோன்றுகின்றதோ அது போல நனவில் இருக்கின்ற விழிப்பு நிலையில் இருக்கும் போது வருகின்ற சரீர துன்பங்கள் எல்லாம், சரீரத்திலே ஏற்படுகின்ற மனதிலே உண்டாகின்ற சுகத்துக்கங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகின்றன. அவர் எந்த சுகத்துக்கங்களாலும் பாதிக்கப்பட மாட்டார் என்பதுதான் இந்த 91வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளாக பார்க்கிறோம். அடுத்தது 92ல் என்ன சொல்றாருன்னா, கர்ம ஜன்மாந்திரியம் யத் பிராரப்தமிதி கீர்த்திதம் தத்து ஜன்மாந்தரா பாவாத் பும்சோ நைவாஸ்தி கர்கீசித். அதாவது முற்பிறவியில் செய்த கர்மத்தால் இந்த பிறவியிலே பிராரப்த கர்மாவாக வந்து அமைகிறது. அதுவே அந்த ஞானி ஆத்ம ஞானத்தை அடைந்தவுடன் இனி அந்த ஞானிக்கு பிறப்பு இறப்பு கிடையாததாகி விடுவதினாலே, பிறப்பு இறப்பு என்ற சம்சாரம் இல்லாமல் போய்விடுவதினாலே முற்பிறவி என்றும் இனி அவருக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி போவதனாலே பிராரப்த கர்மம் என்பதே அவருக்கு கிடையாது என்று இந்த 92ல் சுட்டி காட்டுகின்றார். பகவான் ஆதிசங்கர் இவ்வாறு சொல்லும் போது நம்ம எந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும் அப்படின்னா, உடல் கடந்த ஞானியாக அவரை பார்க்கணும். அவர் அதை தான் இங்க சொல்றாரு. முற்பிறவியில் செய்த கர்மத்தால் தான் இந்த பிறவியிலே இந்த பிராரப்த கர்மாவாக இந்த உடல் வந்து சேர்ந்தது. ஆனால் ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்ட ஞானிக்கு அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சம்சார சக்கரம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏன் அவன் இல்லாமல் போய்விடுகிறதுன்னா, அவனுக்கு மனமே இல்லை, மனமற்ற நிலையில் அவன் அந்த தூய அறிவாக மாறிவிட்டான். இங்க மனமற்ற நிலைங்கிறது என்ன, தன்னை இழந்து விடுவது தான் மனமற்ற நிலை. மனமற்ற நிலைன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நிறைய பேர் எனக்கு தெரியல. இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, மனமற்ற நிலை மனமற்ற நிலைன்னு சாஸ்திரம் சொல்லுது, அப்போ நான் மனசே இல்லாமல் எப்படிங்க வாழ்றது, அப்ப நான் வந்து சிந்தனையே பண்ணக்கூடாதா, திங்கிங்கே பண்ணக்கூடாதா, அப்ப நான் ஜடம் மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட் உங்களுக்கு கற்பனை பண்ணுது. ஏன்னா இங்க தாய்மானவர் சொல்லிட்டாரு இல்லையா, மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே, சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயன் பராபரமே அப்படின்னு தாயுமான சுவாமிகள் வேற பாடிட்டாரா. அப்ப மனம் இல்லாத நிலைக்கு போனா தானே அந்த பரமன் நமக்கு அனுபவம் ஆகும், அந்த பரம்பொருள் நமக்கு அனுபவம் ஆகும், அந்த அறிவு நமக்கு அனுபவம் ஆகும். அப்ப நான் மனமற்ற நிலையில எப்படி ஜடம் மாதிரி வாழ்றதா அப்படிங்கிற கற்பனை எல்லாம் எல்லாருக்கும் வருது. இங்க அப்படி சாஸ்திரம் சொல்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னா, தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுவதுதான் மனமற்ற நிலை. ஏன்னா மனமற்ற நிலைனா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நானுங்கிற அகங்காரம் இருக்குல்ல, நான் இன்னார் இன்ன ஜாதி, நான் வந்து இன்ன படிப்பு படிச்சிருக்கிறேன், என்னுடைய பதவி அப்படின்னு என்னென்ன ஏத்தி வச்சிருக்கீங்களோ. இப்ப யார் எந்த தொழில இருந்தாலும் சரி, இங்க கலெக்டர்ல இருந்து பியூன் வரைக்கும் இருக்கலாம். அப்ப நான் ஒரு பெரிய கலெக்டரு அப்படிங்கிற அகங்காரம், இப்ப நான் இந்த கலெக்டருக்கே நான் ஒரு பியூனு அப்படின்னு ஒரு அகங்காரம், அவங்கவுங்க லெவலுக்கு ஒரு அகங்காரம் இருக்கும். அப்ப இந்த அகங்காரம் வந்து எதன் அடிப்படையில, உத்தியோகத்தின் அடிப்படையில வரக்கூடிய அகங்காரம். இப்ப வகித்துக் கொண்டிருக்கின்ற பதவி, அப்புறம் படிப்பு, நான் இந்த மாதிரி ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், ஐபிஎஸ் படிச்சிருக்கிறேன், என்னுடைய படிப்பு அளவுக்கு இவன் ஈக்குவல் ஆவானா, இவன் என்ன ஆஃப்டர் ஆல் டென்த்து அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தனை துச்சமா பாக்குறதும் தன்னை வந்து பெருமிதப்படுத்துவதும் இதெல்லாம் அகங்காரம். ஏன்னா இதெல்லாம் புற அறிவை ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. இந்த அகங்காரம் வந்து நம்மளை எப்படி காட்டுது, பிரிச்சு காட்டுது. அந்த தூய அறிவிடமிருந்து நம்மளை பிரிச்சு காட்டி தன்னை தனித்துவமாக பாவித்துக் கொள்ளுது மனசு. அப்ப நான் அவர் இந்த ஜாதியில பிறந்ததுனால நான் உயர் ஜாதி, அவன் கீழ் ஜாதி, நான் உயர் படிப்பு அவன் கீழ் படிப்பு, அப்படி இப்படின்னு என்னென்ன விஷயங்கள் ஏத்தி வைக்கிறாங்களோ அத்தனையும் ஏத்தி வச்சுக்கிட்டு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கிற மனசு தன் தனித்துவத்தை இழக்காது. அப்ப அந்த மனசு அது தன் தனித்துவத்தை மட்டுமா இழக்காம இருக்குது, மமகாரத்தையும் வச்சுக்குது. நானுங்கிற அகங்காரத்தோட இது என்னுடையது, இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய சொத்து அப்படின்னு தன்னை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுக்குது. இப்ப என்ன பண்ண, தனக்கு ஒரு பட்டா போட்டுக்குது, இந்த பவுண்டரிக்குள்ள இது என்னுடைய வீடு, இது எவனும் அனுபவிக்க நான் விட மாட்டேன், இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய வாரிசுகளுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது, மமகாரத்தை காட்டுது. அகங்காரம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி மமகாரம் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இந்த மமகாரம் என்ன பண்ணுது, அபிமானம், என்னுடையது எனதுங்கிற அபிமானம், நான் எனது அப்படிங்கிற இந்த ரெண்டு அகங்காரம் மமகாரமும் ஒரு மனிதனை ஈகோவிலேயே வச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அவன் எப்படி தன்னை இழப்பான், இழக்கவே மாட்டான். இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, மனமற்ற நிலை அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க நானே ஒருத்தர் கிடையாதுப்பா, இறைவா நீ மட்டும்தான் இருக்கிற, நீ இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய அதிஷ்டானத்துல இந்த உலகம் இருக்குது, இந்த உலகம் உன்னால தோன்றி உன்னால அனுபவிக்கப்பட்டு உன்னால மறையுது, இதுல என்னுடைய அனுபவம் எதுவும் கிடையாது, எல்லாம் உனக்கே உரித்தானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்படியே டோட்டலா இந்த மனசு அப்படியே சரண்டர் ஆயிடுறது, தன்னை இழந்து விடுவது, இதுதான் மனமற்ற நிலை. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க, மனமற்ற நிலைங்கிறது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டா அவ்வளவுதான், நம்ம வந்த வேலை முடிஞ்சுது, அந்த அறிவோடு இரண்டரை கலந்து விடுகின்றோம், அவ்வளவுதான். அதுதான் நேற்றைய பாடத்தை எடுத்து ஓமானமா கொடுக்கும் போதுக்கு அந்த முக்கியமான ஒரு திருநாவுக்கரசருடைய பாடலை போட்டிருப்பேன். அந்த பாடல்ல அவர் என்ன சொன்னாரு, தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை யார் சொல்றார், திருநாவுக்கரசர். அப்ப இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இறைவனை வந்து வெளியெல்லாம் புறத்துல ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு உருவத்துல எல்லாம் பார்த்தாரு, ஒண்ணும் வேலைக்காகல, சிவபெருமான் ஜடாமுடியோடு வருவாரு அப்படி பிறை சூடி கொண்டு வருவாரு அப்படின்லாம் அவரு நினைச்சுட்டு இருந்தார். ஆனா அந்த மாதிரிலாம் இறைவனை அவர் அனுபவமாக்கவே முடியல. காரணம் என்ன, அந்த மாதிரி உடல் கொண்டு இறைவன் வரமாட்டான், ஏன்னா அது உணர்வா இருக்கிறதுனால, அது தூய அறிவாக இருக்கிறதுனால அதுக்கு உடலே கிடையாது. அப்படி உடல் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி மனித உடல்லையோ மிருக உடல்லையோ வரும், அப்படி மிருக உடல்லையோ மனித உடல்லையோ வந்தா அதை நம்ம இறைவனா பார்க்கலாம். ஏன்னா ஈஸ்வர தன்மைக்குள்ள எல்லாமே இறைவனாக தான் இருக்குது, அதனால எல்லா இறைத்தன்மையும் அதை பார்க்கலாம், அவ்வளவுதானே தவிர, நேரடியா அந்த பரமான்மா வந்து அப்படியே இவருக்கு வந்து தரிசனம் கொடுப்பாரா, சிவபெருமான் வந்து அப்படியே தோன்றி ஜடாமுடியோட தரிசனம் கொடுப்பாரான்னா அது சாத்தியமே இல்லை. அப்ப அதனால என்ன பண்ணணும், புறத்துல தேடக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு அகத்துல திருப்பணும், மனசை வந்து வெளியே புற விஷயங்கள்ல நாட்டத்தை குறைச்சிட்டு தனக்குள்ள விசாரம் பண்ணணும், நான் யார், நான் இந்த உடலா, நான் இந்த மனமா அப்படின்னு எனக்குள்ள நான் மனதை திருப்பி விசாரம் பண்ணி பார்த்தா அப்ப இந்த பாடத்திட்டங்கள் நமக்கு தேடும் மனசு. ஆமா எனக்கு புரியல, இதை கொஞ்சம் விளக்கமா சொல்றதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா, அதற்கான குருமார்கள் யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு மனசு தவிக்கும். அந்த தாகம் இருக்குது பாருங்க, அவனுக்கு தான் தண்ணி கொடுத்தீங்கன்னா மடக்கு மடக்குன்ட்டு ரெண்டு மூணு சொம்பு தண்ணி குடிப்பான். ஆனா தாகமே இல்லாதவனுக்கு நீங்க ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாலும் சும்மா ஒரு சிப்பு குடிச்சிட்டு போதுங்க அப்படின்னு திருப்பி கொடுத்துருவான், ஏன்னா அவனுக்கு தாகமே இல்லை. அப்ப அதனால நீங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி தேடுதல் உள்ளவர்கள், ஆழமான இருக்கிறவங்க, முமுட்சு தான் தேவைப்படுது. மோட்சத்தின் மீது ஆசை உள்ள, தன்னை அறியக்கூடிய, மோட்சத்தின் மீது விருப்பம் உள்ள முமுட்சுக்கள் தான் இங்க தாகமா வராங்க. அவங்களுக்கு தான் இந்த பாடத்திட்டம் எல்லாம் கொடுக்கணும். மற்றவர்களுக்கெல்லாம் இந்த பாடத்திட்டத்தை கொடுத்தா இன்னைக்கு ஒரு ரெண்டு வரி கேட்பாங்க, அப்புறம் தூங்கிடுவாங்க, மறுநாள் வேற வேலையை பார்ப்பாங்க, ரெண்டு நாள் கழிச்சு அப்புறம் கிளாஸ்க்கு வருவாங்க, அப்புறம் திருப்பி வேற ஒரு பிஸியில் இருப்பாங்க, அப்படியே உலக விவகாரத்தில் மூழ்கி போயிடுவாங்க, ஒரு மாசம் கழிச்சு கிளாஸ்க்கு வருவாங்க, வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இது என்னன்னே தெரியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் இங்கே தாகமாக இருக்கிறான் பாருங்க, அவன் எப்படி தாகத்தில் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தோடனே குடிச்சு முடிச்சுட்டு இன்னொரு சொம்பு கொடுங்கன்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு தாகம் அடங்க மாட்டேங்குது. அது மாதிரி இங்கே ஆன்ம ஞானத்தின் மீது அதீத ஆர்வம் கொண்ட, மோட்சத்தின் மீது இச்சை உள்ள முமுட்சுக்கு இந்த ஞான விஷயங்கள் உள்ளே போயிட்டே இருக்கணும். அவன் ஒரு நாள் கூட சும்மா இருக்க மாட்டான். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, எப்படியாவது அந்த இறைவனை அனுபவமாக்கணும், அந்த இறைவனோட இரண்டரை கலக்கணும், நானே அந்த இறைவனுங்கிறத அனுபவம் ஆக்கியே தீரணும், சொல்லுங்க அடுத்து நான் எப்படி மனதை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு துடிப்பான். அப்ப அடுத்தடுத்த பாடத்திட்டத்தை தேடுவான். இவர் என்ன சொல்றாரு, அந்த ஆதிசங்கர் என்ன சொல்றாரு, திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு, மாணிக்க வாசகர பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னு தேடிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு தான் இதனுடைய தேவைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப அந்த மாதிரி தேடும் போது திருநாவுக்கரசர் என்ன பண்ணிட்டாரு, தன் உள்ள தேடி கண்டு கொண்டார். என்ன கண்டு கொண்டார், திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை, அதாவது பிரம்மாவாலையும் கண்டுபிடிக்க முடியல, விஷ்ணுவானும் கண்டுபிடிக்க முடியல அந்த இறைவனை. ஏன்னா அதுதான் வந்து அடிமுடிக்கான அண்ணாமலை அப்படின்ட்டு திருவண்ணாமலையினுடைய ஒரு வரலாறு. ஏன்னா சிவபெருமான் வந்து விஸ்வரூப தரிசனம் எடுக்கிறாரு, பிரம்மாண்டமா விரிகிறாரு. அப்படி விரியும் போது இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன பண்றாங்க, அந்த இறைவனுடைய அடியையும் முடியையும் பார்க்க விரும்புறாங்க. அப்போ ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி மேலே போயிட்டே இருக்கிறாங்க, பல யுகங்கள் கடக்கிறாங்க, பல காலங்கள் போகுது, ஆனாலும் அவங்களால அந்த இலக்கை அடையவே முடியல. ஏன்னா விரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பரமன். அப்போ அந்த பரமனுடைய விரிவை இவங்களால என்றைக்கும் முடிக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, சோர்ந்து போய் விஷ்ணு என்னால் முடியல நான் திரும்புறேன்னு சொல்லி திரும்பிடுறாரு. ஆனால் பிரம்மா மட்டும் என்ன பண்றாரு, இல்லை நான் திரும்பி முயற்சி பண்ணுறேன்னு அவர் போயிட்டு இருக்கும்போது அந்த கதையில கொஞ்சம் கூடமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டிருப்பாங்க. அங்கே மேலேருந்து ஒரு தாளம்பூ கீழே விழும், அந்த தாளம்பூவை வந்து இவர் பிரம்மா பார்ப்பாரு, நீ எங்கிருந்து வரேன்னு கேட்பாரு, நான் சிவபெருமானுடைய ஜடாமுடியிலிருந்து வரேன் அப்படின்னு அந்த தாளம்பூ சொல்லும். அப்போ ஜடாமுடியிலிருந்து வரியா, அப்ப நீ சிவபெருமான் முடிய நான் பார்த்துதான் எனக்கு நீ சாட்சி சொல்ல முடியுமா, நீ ஒரு உதவி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த தாளம்பூவும் ஒத்துக்குமா. ஒத்துக்கிட்ட பிறகு அது வந்து கீழே வந்து சிவபெருமானுடைய முடியை வந்து பிரம்மா பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சிவனுக்கு கோபம் வந்து பிரம்மாவுக்கு எங்கேயுமே கோயில் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் பிட்ட சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் புராண கதைகள். ஆனா அப்படியெல்லாம் வந்து ஜடாமுடியிலிருந்து தாளம்பு விழுவுறதுக்கு என்ன சிவபெருமான் உடம்போடா இருந்தாரு, அப்படியெல்லாம் கிடையாது. சிவபெருமான் உடம்பற்ற ஆகாய ஸ்வரூபம். அப்ப அந்த ஆகாய தத்துவத்தை தான் நம்ம இங்க சிவமா பாக்குறோம். ஏன்னா அது எல்லையற்ற விரிவு, அந்த ஆகாய தத்துவம் தான் இங்க அறிவு, அறிவு ஸ்வரூபம். அப்ப அந்த அறிவு ஸ்வரூபம் எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது பிரம்மாவா இருந்தாலும் முடியாது, விஷ்ணுவா இருந்தாலும் முடியாது, நாமளா இருந்தாலும் முடியாது. அப்படிங்கிறதுனால அதை சொல்லி அந்த எல்லையற்ற விரிவை நீங்க புறத்துல இந்த ஜடப்பொருளாகி அழியக்கூடிய உடம்பு வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி வெளியே தேடுறதை நிறுத்திட்டு நான் உள்ள திரும்பி பார்த்தேன், எனக்குள்ள தேடினேன், விசாரம் பண்ணினேன், அப்படி விசாரம் பண்ண உடனே இறைவனை பிடிச்சிட்டேன். காரணம் என்ன, இறைவன் என்னுள்ள அறிவா இருக்கிறான், நான் வந்து எதோ வெளியே தேடிக்கிட்டு இருந்தேன், அவன் எனக்குள்ள அறிவாக இருந்தான், அதனால நான் இப்ப அவனை பிடிச்சிட்டேன். அப்ப அவனுடைய அதிஷ்டானத்துல இந்த உலகம் எனக்கு விரிஞ்சு தெரியுது, அப்ப நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு அந்த சந்தோஷத்துல அப்படியே குதிக்கிறார். இந்த சயின்டிஸ்ட் ஒரு பொருளை கண்டுபிடிச்ச உடனே யுரேக்கா அப்படின்னு கத்துவான் இல்லையா, அது மாதிரி அப்படித்தான் அந்த காலத்துல கிரீஸ்ல வந்து அந்த இதை கண்டுபிடிச்சி யுரேக்கான்னு கத்துறத எடுத்து இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அப்ப அது மாதிரி கண்டு கொண்ட பிறகு அதனுடைய ஆனந்தம் அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சுது. அது மாதிரி நமக்குள்ள கண்டு கொண்டோம்னா இறைவனை அந்த அறிவாக இருக்கிறான், அவ்வளவுதான், வேற எங்கேயும் நீங்க எதையும் பண்றதுக்கு இல்லை. அப்ப அந்த அறிவுக்கு என்னத்தை கொடுக்கறதுக்கு இருக்கு, ஒன்னும் கொடுக்க வேண்டாம். அதனுடைய அதிஷ்டானத்துல இங்க உலகம் விரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது இருக்கிறதுனால தான் நான் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லைன்னா என்னையே யாரும் நான் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப அது மட்டும்தான் இருக்குது. அப்ப அது மட்டும் இருப்பதினாலே இந்த மனம், இந்த உடலுங்கிற என்னுடைய தனித்துவத்தை நான் இழந்து விட்டால் முடிந்தது, நான் வந்த வேலை முடிஞ்சது, மனமற்ற நிலை அங்கு உண்டாகி விடுகிறது, அவ்வளவுதான். மனமற்ற நிலைங்கிறது இங்கு என் செயலாவது ஒன்றும் இல்லை இறைவா, எல்லாம் என் செயலே அப்படின்னு அதிகிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிடுறது. எத்தனை பேரால முடியும், ஒருத்தராலும் முடியாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நாளைக்கே நான் சரண்டர் ஆயிடுறேங்க அவர்கிட்ட ஒப்படைச்சிடறேன் போ, அடுத்த நாள் காலையில பொண்டாட்டி நம்ம கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா உன் வேலையை பாரு எனக்கு தெரியாதா அப்படிம்போம், அல்லது வேற ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன ஈகோல என்ன இது பண்றியா அப்படின்னு முந்திரி கொட்ட மாதிரி முன்னிக்குவோம். ஏன்னா நாம வந்து எப்படின்னா மனதிலேயே தான் இருக்கிறோம், இன்னும் அறிவுத்தன்மைக்கே போகல, போகவும் முடியாத நிலையில நம்ம மனசை கெடுத்து வச்சிருக்கிறோம், விவகாரங்களை சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கு வந்து மனம் பக்குவம் அடையணும், சும்மா எல்லாம் விட்டுற முடியாது. தன்னை இழக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய ஞானிகளும் யோகிகளும் கோடியில் ஒருவன் தான் என்னை தத்துவார்த்தமாக உணர்கிறான்னு பகவத்கீதையில் அதே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தெளிவுபடுத்துறாரு. சும்மா எல்லாராலையும் அப்படியெல்லாம் என்னை வந்து அடைஞ்சிட முடியாது, எவனாலையும் எந்த ஈகோவும் விட முடியாது. நானுங்கிற அகங்காரத்தை ஞானி மாதிரி வேஷம் போடுறவன் கூட விட மாட்டான். சும்மா எல்லாம் படிச்சிருப்பான், பாண்டித்யம் இருக்கும், அதாவது இந்த யோக சாஸ்திரங்களை வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு வச்சிருப்பான். அந்த பாண்டித்யமே ஒரு அகங்காரமா அவங்ககிட்ட இருக்கும். என்னுடைய பாடத்திட்டங்கள் நான் படிச்சிருக்கிறவங்க மாதிரி உனக்கு திறமை இருக்குதா? சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தேவாரம் தெரியும், திருவாசகம் தெரியும், என்ன மாதிரி ஒரு பாண்டித்யம் உங்ககிட்ட இருக்குதா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே அந்த திருவாசகத்தை அப்படியே பாடி காட்டுவான், தேவாரத்தினுடைய பாடல்களை பாடி காட்டுவான். எல்லாம் மனப்பாட பகுதிகள். அது மாதிரி இங்கேயும் கைவல்லி நவநீதத்தை படிச்சுட்டு அப்படியே கைவல்லி நவநீதத்தை பாடி காட்டிட்டு இருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? ஒவ்வொன்றும் திருவாசகத்தை பாடுறதுனாலயோ கைவல்லி நவநீதத்தை பாடுறதுனாலயோ என்ன பெருமை இருக்க போகுது? அந்த கைவல்லி நவநீதமும் திருவாசகத்தையும் சொன்னவங்க யாரு? ஞானிகள். அந்த ஞானிகள் அடைந்த நிலையை நாம் அடைய வேண்டும்னா அவர்கள் மாதிரி நாம சொல்லணும். அப்ப அந்த தன்மைக்கு நம்ம வளரணும். அதை விட்டுட்டு அவங்க சொன்னதையே திருப்பி திருப்பி நாம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மனப்பானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன வரப்போகுது? ஒரு மாற்றம் வராது. இதெல்லாம் அகங்காரத்துல நடக்கக்கூடிய வேலை. மனசு வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்குது. எப்படி புற விஷயங்கள்ல வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு எனக்கு பிசிக்ஸ் தெரியும், எனக்கு கெமிஸ்ட்ரி தெரியும், எனக்கு பயாலஜி தெரியும், பாட்டனி தெரியும், அப்புறம் நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், டாக்டர் அப்படின்லாம் சொல்லிக்குது. இதெல்லாம் ஒரு அகங்காரம் தானே. எல்லாமே தெரிந்து கொள்ள முடியுமா? ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்க ஒன்றும் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா எல்லாமே அந்த அறிவின் அதிஷ்டானத்துல அதுவாகத்தான் இருக்கிறது. அதனால இங்க வேதம் என்ன சொல்லுது? எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படின்னு இங்க வேதத்தினுடைய மகா வாக்கியம். ஏதாவது இங்க வந்து அந்த அறிவை அறிந்து கொண்டால் வேறு எதையுமே இங்க அறிய வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாவற்றும் அதுவே இருக்குது. அதனால்தான் அந்த அறிவே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பதனால எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு. அப்ப வேறு எதையும் அறிந்து கொள்ள தேவையில்லை, அனைத்தையும் அறிபவனாக அந்த அறிவே இருக்கிறது. அப்ப அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே இங்க அறிபவனாகிய மனம் இருக்கிறது. அந்த அறிபவனாகிய மனம் தான் இங்க படைத்து கொண்ட விவகாரங்களை அறியப்படும் பொருளாக பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க அறியப்படும் பொருளும் அறிபவனும் அறிவின் அதிஷ்டானத்திலே உண்டாகி இருக்கின்றன. ஆனா உண்மையில் இருப்பது அறிவு மட்டுமே, பரமன் மட்டுமே. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இங்க நான் என்னுடைய தனித்துவத்தை இழந்து விட வேண்டியதுதான். இங்க நானுன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. அப்படி நானுங்கிற என்னை இழந்துட்டா முடிஞ்சுது, நான் வந்த வேலை முடிஞ்சுது. அது எத்தனை பேரால முடியுங்கிறது அவங்களால தான் யோசித்து பார்க்க வேண்டும் என்பதாக இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அதைத்தான் இங்க இந்த இடத்துல 92வது ஸ்லோகத்துல சொல்றாரு. முற்பிறவியில் செய்த கர்மத்தால் இந்த பிறவியில் பிராரப்த கர்மமாக வந்திருக்கிறது. ஆனால் அந்த பிராரப்த கர்மத்தோடு வந்திருக்கின்ற ஒரு சராசரி மனிதன் ஆத்ம ஞானத்தை அடைந்து ஆத்ம ஞானியாக மாறியவுடனே அவனுக்கு பிறப்பு இறப்பு என்கின்ற சம்சாரம் இனி கிடையாது. அவன் இனி பிறக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான். ஏன் அவன் பிறக்க மாட்டான், இறக்க மாட்டான்? உடம்புலையா? உடம்பு எப்படினாலும் இறக்கத்தான் போகுது. ஞானியா இருந்தாலும் உடம்பு ஒரு நாள் விட்டுருவான். அவன் உடம்புல கொண்டு போய் சமாதி வைக்க போறாங்க. அவன் பிறப்பு இறப்புக்கு வரமாட்டான்னா என்ன அர்த்தம்? அந்த உணர்வாக மாறிவிட்டா அந்த உணர்வுக்கு ஏது பிறப்பு, அந்த உணர்வுக்கு ஏது இறப்பு? அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்ப அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்றது. அப்ப அதற்கு இனிமேல் சம்சாரம் கிடையாது. அதற்கு இனிமேல் வந்து பிறப்பு இறப்பு என்ற சம்சாரம் கிடையாது. முற்பிறவி என்றும் இல்லாது போய்விடுகிறது. ஏன்னா அவ்வளவுதான், அந்த தன்னுடைய மூலத்துக்கு திரும்பி விட்டா இனி பிறவிகள் ஏது? அப்ப அவனுக்கு பிராரப்த கர்மா என்பதே இருக்காது என்பதாக இந்த 92வது ஸ்லோகத்திலே சொல்கிறார். இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போவார். ஏன்னா இதெல்லாம் வந்து தேகத்தையும் மனதையும் வைத்து கொண்டு நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார் பகவான் ஆதிசங்கரர் இந்த அபரோக்ஷ அனுமதி பாடத்திட்டத்தில். அப்போ நம்ம இதை ரொம்ப ஆழமாக உள்வாங்கிக்கணும். அதற்கு உண்டான ஷார்ட் மெத்தட் தான் இங்கே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மகான்கள் எப்படி இந்த நிலையை அடைந்தார்கள் அப்படின்னா, தன்னுடைய தனித்துவத்தை இழந்ததுனால தான் அடைந்தார்கள். தன்னுடைய தனித்துவத்தை இழக்காமல் யாரும் வந்து அந்த பரமனாக மாற முடியாது. ஏன்னா பரமன் மட்டும்தான் இருக்கிறான். பரமனுக்கு வேறாக நான் இருக்கிறேனுங்கிற அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த இறைவனோட இரண்டரை கலக்க முடியாது. காரணம் என்னன்னா, நான் நான்கிற அந்த ஈகோ நம்மளை இறைவனோட இணைக்கவே இணைக்காது. அப்போ இந்த பூஜை செய்யறது, இந்த ஜபம் பண்றது, இந்த தியானம் பண்றது எல்லாம் மைண்டு தான். ஏன்னா இந்த மைண்டு வந்து எதையாவது ஒன்று செஞ்சு எதையோ ஒன்று பிடிக்க பார்க்குது. எதையும் பிடிக்க முடியாது, வெளியிருந்து எதையும் பிடிக்க முடியாது. உள்ள பார்க்கணும். அப்போ உள்ள திரும்பினா இங்க ஒன்றும் இல்லை, அந்த அறிவு மட்டும்தான் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுட்டா மனசே இல்லாமல் கரைஞ்சி போயிடுறது தான் இங்க முடிந்த முடிவாக பார்க்கப்படுது. அதற்கு எந்த நிலை வரணும்னா மனதுக்கு புரிதல் வந்தால் தான் மனசு கரையும். மனசுக்கு அந்த உண்மையை சொல்லாமல் மனசு கரையவே கரையாது. ஏன்னா மனசுக்கு அதனுடைய யதார்த்தத்தை சுட்டி காட்டணும், நீ இல்லப்பா அந்த அறிவு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத மனசுக்கு புரிய வைக்கணும். அந்த அளவுக்கு மனம் பக்குவப்படணும். அப்படிப்பட்டவர்கள் கோடியில் ஒருவன் தான் என்னை தத்துவார்த்தமாக அறிகின்றான் என்று பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்வது தான் சத்தியமான வார்த்தை. அதை புரிந்து கொள்ளுங்க, அந்த நிலைப்பாட்டுக்கு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அப்ப இன்றைய பாடத்தை நாம 92வது ஸ்லோகத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.